ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, ரெண்டு நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து இங்க ரோம் வந்திருந்த ஒரு குருவை சந்திச்சேன். நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன்றதை அவர்கிட்ட சொன்னப்ப அவர் முகத்துல பளீர்னு ஒரு புன்னகை. அவர் போன வருஷம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சென்று வந்ததாகவும், அங்க போன இடத்துலெல்லாம் மக்களும் இயேசு சபையாரும் அவரை வரவேற்ற விதம் அவரால் மறக்க முடியாத அனுபவம்னு என்கிட்ட சொன்னார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று நம்முடைய விருந்தோம்பல் பண்பை பற்றி அடிக்கடி நாம் தலையை நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி பெருமைப்படுகின்றோம். பொதுவாகவே இந்தியாவுக்கு, சிறப்பாக தமிழகத்திற்கு வருகை தரும் பலருக்கும் மனதில் ஆழமாய் பதியும் ஒரு அனுபவம் நாம் அவர்களை வரவேற்று உபசரிக்கும் அந்த அழகு. அதுவும் ஐரோப்பியர், அமெரிக்கர் இவங்களுக்கெல்லாம் இது முற்றிலும் புதிதான, ஏன் சொல்லப்போனா புதிரான ஒரு அனுபவமாக இருக்கும். அக்கறைக்கும் இக்கரைக்கும் அப்படி ஒரு வித்தியாசம். இந்த ஞாயிறன்று அன்பர்களே, தொடக்க நூலில் சொல்லப்பட்டுள்ள சம்பவமும் நற்செய்தியில சொல்லப்பட்டுள்ள சம்பவமும் விருந்தோம்பலை பற்றி சிந்திக்க நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளன. தொடக்க நூலில் சொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை பற்றி மட்டும் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். கோடை வெயில் சுட்டெரித்து சென்றிருக்கலாம், அல்லது இன்னும் சுட்டெரித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் இன்றைய முதல் வாசகம் வந்திருப்பது ரொம்ப பொருத்தமா எனக்கு தெரியுது. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் என்று இந்த வாசகத்தின் முதல் வரிகள் சொல்கின்றன. வெப்பம் அதிகமாகும்போது மனமும் உடலும் சோர்ந்துவிடும். ஒருவேளை ஆபிரகாம் அப்படி ஒரு சோர்வோடு தன்னுடைய கூடார வாயிலில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் மூன்று பேர் அவர் முன் நின்றனர். முன்பின் அறிமுகம் இல்லாத மூவர், வழி தவறி வந்திருக்கலாம், வழி கேட்க வந்திருக்கலாம். இப்படி நேரங்காலம் தெரியாம வர்றவங்ககிட்ட முகங்கொடுத்து பேசுறதே அபூர்வம். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று சீக்கிரம் அவங்கள வழி அனுப்பி வைக்க தான் நம்ம பார்ப்போம். அதற்கு பதிலாக அபிரகாம் செய்தது வியப்பான ஒரு செயல். அங்கு நடந்ததை தொடக்க நூலிலிருந்து கேட்போம்.
தொடக்க நூல் அதிகாரம் 18. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவியபின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றவின் பயணத்தை தொடருங்கள் என்றார்.
ஆபிரகாம் காலத்து கதை இது, நம்முடைய காலத்து கதை வேறு. தமிழ் திரை உலகில நகைச்சுவையில மிக புகழ்பெற்ற ஒருத்தர் நடித்த காட்சி ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. அவர் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருவாரு. அவருடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் அவருடைய பாலிய நண்பர்னு தன்னையே அறிமுகம் செய்து கொண்டு அவரை அழைத்துச் சென்று ஒரு அறையில தங்க வச்சு, அவர் வேண்டாம் வேண்டான்னு மறுத்தாலும் வலுக்கட்டாயமா மது உணவு இதெல்லாம் கொடுத்து அவரை தூங்க வைப்பார். மறுநாள் காலையில அவர் கண் விழிக்கும் போது நடுத்தெருவில் படுத்திருப்பார். அவருடைய உடைமைகள், அவர் படுத்திருந்த கட்டில், ஏன் அவர் படுத்திருந்த அந்த அறை கூட காணாமல் போயிருக்கும். இப்படி அந்த காட்சி அமைந்திருந்தது. முன்பின் தெரியாதவங்களெல்லாம் நம்புனா இப்படித்தான் நடுத்தருவில் நிற்க வேண்டி வரும் என்பது இன்று நமக்கு சொல்லப்படும் கதைகள். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தையும் நாம் வாழும் காலத்தையும் ஒப்பிடுவது தவறு என்பது எனக்கு தெரிகிறது அன்பர்களே. ஆனாலும் அன்று அங்கு நடந்தது இன்றைய நம்முடைய சூழலுக்கு தேவைப்படும் ஒரு சில பாடங்களையாவது சொல்லித்தரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது, மறுக்கவும் கூடாது. முதலில் முன்பின் தெரியாதவர்களை வீட்டுக்குள் வரவழைத்து விருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கலாம். அன்புள்ளங்களே, முன்பின் தெரியாதவங்களை வீட்டுக்குள்ளார அனுமதிக்கிறதே பெரிய ஆபத்து. அதுக்கு மேலே அவங்களுக்கு விருந்தா? பெரிய நகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு வீட்டினுடைய அழைப்பு மணி அடித்தாலே முதல்ல மனதில் சந்தேகம், பயம் இவை கலந்த எண்ணங்கள் தான் அதிகமாக எழும். கதவை திறக்கிறதுக்கு முன்னால் ஒரு துளை வழியாக வெளியில் இருக்கிறவரை பார்ப்போம். கொஞ்சம் அறிமுகமானவர் போல, அல்லது பார்ப்பதற்கு கொஞ்சம் அப்பாவி போல அவங்க தெரிஞ்சா, சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அந்த கதவை அந்த சங்கிலி அனுமதிக்கிற அளவுக்கு திறப்போம். வெளியில் இருக்கிறவர் வீட்டுக்குள் வரலாமா வேண்டாமா என்ற அந்த தீர்மானத்தை அந்த சின்ன இடைவெளியில் எடுப்போம். இப்படி ஒருத்தரை வீட்டுக்குள் அனுமதிக்கிறதுக்கே இவ்வளவு தயக்கம் இருக்கிற நம்முடைய சூழ்நிலையில் விருந்தோம்பல் என்பது கற்பனையாக கனவாக மாறி வருவது உண்மையிலேயே நாம் அனைவருக்கும் பெரிய இழப்பு தான். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு விருந்து படைத்த ஆபிரகாம் கதைக்கு மீண்டும் வருவோம். வழியோடு சென்றவர்களை வலியச் சென்று அழைத்து வந்து விருந்து படைக்கின்றார் ஆபிரகாம். அதுவும் வீட்டில் எதுவும் தயாராக இல்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விருந்து. விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஏற்பாடுகளே நடக்கின்றன. ஓர் எளிய நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் ஒரு காட்சி நம் கண்முன் விரிகின்றது. தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ நல்ல உணவு இல்லாத போதும் விருந்தினர்னு வரும்போது பிரமாதமாக விருந்து கொடுப்பவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தாங்கள் வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக செய்யப்படும் முயற்சி அல்ல இது. தங்களுடைய அன்பை பாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதே இந்த முயற்சி. நம்முடைய வீடுகளில் அடிக்கடி இப்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்துவிடும் விருந்தினருக்கு தன்னுடைய வீட்டில் ஒன்றுமில்லாத நிலையிலும் தன்னுடைய மகனை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி அல்லது வீட்டுக்கு எதிரே உள்ள கடையில் கடனை சொல்லி ஒரு பழரசமோ காப்பியோ வாங்கி வந்து கொடுக்கும் எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். அல்லது எத்தனை முறை இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ளங்களே, நான் குருவான பிறகு எத்தனையோ இல்லங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். நடுத்தர வசதி படைத்தவர்கள் அல்லது ஏழ்மையானவர்கள் அவங்க வீட்டில் சாப்பிடும்போது அந்த உணவுக்கு பின்னணியில் இருக்கின்ற அவர்களுடைய தியாகத்தை நினைத்து நான் கண் கலங்கியது உண்டு. விருந்தோம்பலுக்கு இலக்கணம் இந்த குடும்பங்கள். என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நான் ஒரு குரு என்ற அந்த ஒரு தகுதிக்காக வழங்கப்படும் மரியாதை அது. அன்புள்ளங்களே, அன்பின் அடிப்படையில் அன்பை பறைசாற்றும் விருந்துகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னிடம் உள்ள செல்வத்தை பறைசாற்ற அதை ஏறக்குறைய ஒரு உலக அதிசயமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுகின்ற பல செல்வந்தர்களுடைய விருந்துகளையும் இங்கு சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உலகத்திலேயே இதுவரை நடந்த திருமணங்களில் ரொம்ப அதிக செலவோட நடத்தப்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிற பட்டியலை இணையதளத்தில் தேடி பாருங்க. வேதனையான ஒரு ஆச்சரியம் அங்கு உங்களுக்கு காத்திருக்கும். 2004 உலகின் மிகப்பெரும் மிக பெரும் செல்வந்தர்களில் ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு நடத்திய திருமண விருந்து உலக சாதனை என்று பேசக்கூடிய அளவுக்கு செலவு செய்யப்பட்ட ஒரு விருந்து. அந்த விருந்துக்கான செலவு 60 முதல் 70 மில்லியன் டாலர், அதாவது ஏறத்தாழ 270 முதல் 300 கோடி ரூபாய். 1000 விருந்தினருக்கான அந்த செலவில் 30 கோடி ஏழை இந்தியர்கள் ஒரு நாள் முழுவதும் வயிறார சாப்பிட்டிருக்கலாம். அந்த விருந்தில் வீணாக்கப்பட்ட உணவை மட்டும் கொண்டு 10 கோடி ஏழைகள் வயிற்றை கழுவியிருக்கலாம். ஏன் இந்த விருந்தையும் இந்தியாவையும் முடிச்சு போடுகிறேன் என்று குழப்பமா? இந்த விருந்தை கொடுத்த செல்வந்தர் ஓர் இந்தியர். இதற்கு மேலே நான் சொல்லணுமா? பொறாமையில் பொறுமுகிறேன், உண்மைதான். ஆனால் இப்படியும் விருந்துகள் இந்தியர்களால் நடத்தப்படுவது வேதனை என்பதையாவது சொல்லித்தானே ஆக வேண்டும்.
விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
அன்புள்ளங்களே, விருந்தோம்பல் என்ற வார்த்தையை கேட்டதும் கட்டாயம் திருவள்ளுவரும் திருக்குறளும் நினைவுக்கு வந்திருக்கும். 10 குறள்களில் திருவள்ளுவர் விருந்தோம்பலின் மிக உயர்ந்த பண்புகளை தெளிவாக கூறுகின்றார். ஆபிரகாம் கதை எப்படி நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனையாய் கனவாய் தெரிகிறதோ அதேபோல் திருவள்ளுவரின் கூற்றுக்களும் எட்ட முடியாத உயரத்தில் உள்ள உபதேசங்களாக தெரியலாம். எட்ட முடியாத தூரத்தில் இருப்பதால் இவைகளை புளிப்பு என்று ஒதுக்காமல் வாழ்க்கையில் ஓரளவாயிலும் நாம் கடைப்பிடித்தால் இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் ஆவது உறுதி. வள்ளுவர் கூறிய அந்த மேலான எண்ணங்களில் 3 மட்டும் நம்முடைய சிந்தனைகளின் நிறைவாக இங்கு இப்போது நினைவு கூறுவோம். உலகத்தில் வாழ்வதன் முக்கிய நோக்கமே விருந்தோம்பல் என்கிறார் வள்ளுவர்.
இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு.
சாவை தடுக்கும் மருந்தான அமிர்தமே நமக்கு கிடைத்தாலும் அவைகளையும் விருந்தினரோடு பகிர்வதே அழகு என்கிறார் வள்ளுவர்.
விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று.
நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து வழி அனுப்பி அடுத்த விருந்தினரை எதிர்கொண்டு வாழ்பவர் விண்ணவர் மத்தியில் விருந்தினர்கள் ஆவார்கள்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
வானவரின் மத்தியில் விருந்தினர் ஆவது போல் வானவர் என்று தெரியாமலேயே அவர்களை அழைத்து விருந்து படைத்த ஆபிரகாமை குறித்து விவிலியத்தில் மற்றொரு பகுதியில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் இவை.
எபிரேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு.
வந்தாரை வாழ வைக்கும் நம்முடைய தமிழ் பண்பை, நம் இந்திய பண்பின் ஆணிவேர்களில் ஒன்றான விருந்தோம்பலை மீண்டும் அன்பர்களே நாம் உயிர் பெறச் செய்வோம். நாம் அறியாமலேயே விருந்து படைப்போர் மத்தியில் வானத்தூதர்களும் இருக்கலாம். வானத்தூதர்கள் நம் இல்லங்களுக்கு வந்து நம்மை வாழ்த்திடும் வாய்ப்பை பெறுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.